வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையில் வாரந்தோறும் புதன்கிழமை புத்தகம் அதிபுரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று புதுக்கோட்டை எழுத்தாளர் திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்கள் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு எடுத்து கூறுவதற்காக தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
பயணம் 21 என்ற சிறுகதையில் காமுமா அனன்யா ஒரு மகள் தாய் பாசத்தை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. ஒரு தனியாக ஒரு பெண் தனது திறமையை வெளிக்காட்ட இந்த சமுதாயத்தில் அவள் எவ்வளவு போராட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த காமுமா கதாபாத்திரத்தை அமைத்துள்ளார் எழுத்தாளர் அவர்கள். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனையும் இனியமையும் குற்றால் அமர்ந்துரை துரைத்த உன் குறை கழற்கே கற்றாவின் மனம் போல கடத்தா கசிந்துருகி வேண்டுவனே என்று இறைவனை வேண்டுவதாக அதன் அர்த்தமாக இந்த சிறுகதை அமைந்துள்ளது. காமுமா என்பவள் ஒரு நாட்டியம் ஆடும் பெண்ணாக இருக்கிறாள். திருமணம் முடிந்தவுடன் அவள் மேடை ஏறக்கூடாது என்ற கட்டுப்பாடு கணவன் வீட்டில் விதிக்கப்படுகிறது. வயிற்றில் 3 மாத குழந்தையுடன் அவள் தனது கணவன் வீட்டிலிருந்து வெளியேறி விடுகிறாள். வெளியேறி வந்து தனது சிறப்பான ஆட்டங்களையும் சிறப்பான தனது திறமைகளையும் இவ்வுலகிற்கு வெளிக்காட்டுகிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு தனியாக சென்று சாதனை செய்யும் பல பெண்கள் இன்று இருக்கிறார்கள். இவ்வாறாக அவர்கள் செல்லும் நிலையில் மக்கள் அவர்களுக்கு எவ்வளவோ நல்ல வரவேற்புகளை கொடுத்தாலும் கணவன் வீடுகளிலும் மற்ற இடங்களிலும் அவர்களுக்கு சில நேரங்களில் கிடைக்கும் மன கஷ்டங்கள் அவை வெளியில் சொல்ல முடியாதவை என்றுதான் சொல்ல வேண்டும். காமுமா தனது சுய சரிதையை எழுதியிருக்கிறாள். அதை ஒரு புத்தக நிலையத்திற்கு அனுப்பியிருக்கிறாள். அதை வாங்குவதற்காக தனது மகளை அனுப்பிவிடுகிறாள். அவள் அங்கிருந்து வாங்குவதாக இந்த கதை அமைந்துள்ளது. காமுமா நாட்டியம் ஆடும் பொழுது மிருதங்கம் வாசிக்கும் என்னை விட ஒரு 5 வயது இளையவரை மறுமணம் செய்து கொள்ளாமல் அவனுடன் வாழ்கிறாள் என்ற அந்த கதை நகர்கிறது. அவள் இறுதியாக தனது இறுதி காலத்தில் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அவற்றையெல்லாம் நினைத்து கொண்டு அசை போட்டு கொண்டு அவளது நாட்டியத்தில் பல்வேறு சாதனைகளை புரிந்த பெண்ணாக காமுமா விளங்குவதாக இந்த சிறுகதை அமைந்துள்ளது. ஒரு பெண் சுதந்திரமாக எந்த அளவு அவள் உயர்கிறாள், முன்னேறுகிறாள், அவளது முன்னேற்றத்தில் எத்தனை தடைகள் வருகிறது, அந்த தடைகளை அவள் எவ்வாறு தகர்த்தெறிந்தாள், தகர்த்தெறிந்து வாழ்க்கையில் எத்தகைய கடைசி காலத்தில் அவள் எத்தகைய வெற்றிகளை அசை போட்டு கொண்டிருக்கிறாள், எத்தகைய துன்பங்களை அவள் மறக்க நினைக்கிறாள் என்பதாக ஒரு பெண் சாதனை செய்யும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறாள் என்பதை பெண்களின் உயர்வை கூறுவதாக இந்த சிறுகதை அமைந்துள்ளது. பொய்கை என்ற சிறுகதை ஒன்று உள்ளது. அதாவது பொய்கை என்ற சிறுகதையில் அதில் உள்ள கதாநாயகன் மற்ற ஆண்களுடன் ஒரு காட்டிற்கு பார்த்து அது எதையோ நினைவூட்டுவதாக சொல்லி அந்த காகத்தை விரட்டுகிறாள். இனிமே இந்த பக்கம் வராத என்று மிக கோபமாக சொல்லி அனுப்பிவிடுகிறாள். அந்த காகமும் சென்று விடுகிறது. அதிலிருந்து அந்த காகம் அந்த பக்கம் வருவதே இல்லை. ஒரு நாள் பேருந்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கூட்டமாக மக்கள் நிற்கிறார்கள். அங்கே ஒரு காகம் உயிருக்கு போராடி கீழே கிடக்கிறது. அது அப்படியே அவள் நினைத்தது போன்றே அதே காகம்தான். கழுத்தில் சாம்பல் நிற கோட்டுடன் அந்த காகம் கிடக்கிறது, தொண்டை புடைத்த காகம். அவள் பார்க்கிறாள். அப்பொழுது வேகமாக வந்த ஒரு பைக் ஒன்று அந்த காகத்தின் மீது ஏறி சென்று விடுகிறது. காகம் தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பதற்கு முன்னே அது சிறிது சிறிதாக இறந்து தலையை சாய்த்து விடுகிறது. இப்படியாக அந்த சிறுகதை முடிவுக்கு வருகிறது. அதாவது ஒரு மிக புத்திசாலியான ஒரு பெண், தனது தந்தையுடன் அன்பு காட்டும் ஒரு பெண், தனது வாழ்க்கையின் தொடர்புடைய ஒரு காகத்துடன் தொடர்புடைய சிறுகதையாக இந்த சிறுகதை அமைந்துள்ளது. வீழ்தல் என்ற சிறுகதையில் கமலா சத்யா என்ற கணவன் மனைவியின் கதையாக இது அமைந்துள்ளது. இரவு நேரம் 12-ஆம் மாடியின் பால்கடியில் நின்று கொண்டிருந்தாள் கமலா. அதாவது கமலா தனது கணவனுடன் 50 வருடங்களுக்கு முன் சத்யாவுடன் வந்து இருந்த ஹோட்டல் அது. அந்த ஹோட்டலில் 12வது மாடியில் நின்று கொண்டிருந்தாள். முன்பு அவள் வரும்பொழுது அந்த ஹோட்டல் அவ்வளவு பெரிய ஹோட்டல் அந்த இடத்தில் இல்லை. வெறும் ஒரு சிறிய ஒரு 4 அறைகள் கொண்ட ஒரு வீடு போன்ற அமைப்பில் தான் இருந்தது. தற்பொழுது அவ்வளவு பெரிய மாற்றத்தை அந்த நகரம் சந்தித்திருந்தது. சத்யாவுடன் தனது காதல் வாழ்க்கையை அவள் நினைத்து பார்க்கிறாள் கமலா. அவர்களுக்கு ஆதி என்ற ஒரு பையன் இருக்கிறான். தனது காதல் வாழ்க்கை மிக அழகாக மிக நன்றாக சென்று கொண்டிருந்ததாகவே அவளுக்கு தெரிகிறது. அவள் அவனை நன்கு புரிந்து கொண்டும் அவனும் அவளை நன்கு புரிந்து கொண்டும் ஒரு நண்பர்களாக ஒரு மிக பாசமானவர்களாக வாழ்ந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களது அன்பு வாழ்க்கை இச்சிறுகதையில் அதிகமாக கூறப்பட்டுள்ளது. அவன் பாடல் பாடுவதில் பாடல் கேட்பதில் மிக பிரியமானவனாக இருக்கிறான். கமலாவும் அவனிடம் அவளுக்கு ஏற்ற மனைவியாக அவள் எல்லா விதங்களிலும் செயல்படுகிறாள். அப்படியிருந்தும் ஒரு நிலையில் அவர்கள் இருவரும் ஒரு உடற்பயிற்சி அனைத்து விதங்களிலும் உடலை சரியாக வைத்து கொண்டு ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள். பாத்ரூமில் வழுக்கி விழுந்து அவனது தலையில் காயம் ஏற்படுகிறது. மருத்துவமனையில் அட்மிட் செய்கிறார்கள். மருத்துவமனையில் அவனது உடல் நலம் கேள்விக்குறியாகி விடுகிறது. அவன் இறக்கும் தருவாயில் கூட அவளிடம் இஞ்சி டீ வேணும் என்று பாசமாய் கேட்கிறான். அப்பொழுது மருத்துவர் என்ன சொல்லிவிடுகிறார், அவருக்கு தொண்டையில் ஒரு சிறு துளை போட்டால் சரியாகிறதா என்று பார்க்கலாம் என்று ஒரு ஆப்ஷன் கூறுகிறார். அதை கேட்ட மகன் அதற்கு நேரமில்லை, வந்தவுடன் வேலையை முடித்துவிட்டு கிளம்பிவிடணும் என்று பல்வேறு வகைகளில் அவன் வேண்டாம் என்று மறுத்து விடுகிறான். வேண்டாம் என்று மறுத்துவிட அவன் யார் என்று அவள் மனதிற்குள் கேள்வி கேட்டுக்கொள்கிறாள். அவன் என் சத்யா, என்னுடைய கணவன், இவன் ஏன் சொல்ல வேண்டும் என்று தனது கணவன் மீது உள்ள அதிகப்படியான அன்பை அவள் வெளிப்படுத்த முடியாமல் சொல்லியும் புரிய வைக்க முடியாமல் அவள் மனதிற்குள்ளே குழம்புகிறாள். இறுதியாக கணவன் இறந்து விடுகிறான். மகன் திரும்பி அமெரிக்காவிற்கே வேலைக்கு சென்று விடுகிறான் குடும்பத்தோடு. இவள் தற்பொழுது 50 வருடம் முன் வந்த அந்த சிம்லா நகரத்தில் அந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் மேலே நின்று கொண்டு தனது கணவனை நினைத்து கொள்கிறாள். நீ இல்லாத இடத்தில் நான் ஏன் இருக்க வேண்டும் சத்யா, நீ அங்கே தனியாக தானே இருப்ப, உன்னை பார்க்காம நான் எப்படி நான் மட்டும் இங்கே இருப்பேன், நீ நான் இல்லாமல் நீ எப்படி அங்கே இருப்ப என்று தனது கணவனின் நிலையை மனதார அவள் நினைத்து உருகுவதாகவும் கடைசியில் மாடியிலிருந்து அவள் உயிரை மாய்த்து கொள்ள அவள் அங்கிருந்து கீழே விழுவதாகவும் வீழ்தல் என்ற நிலை தோன்றுகிறது என்றும் அந்த சிறுகதை மிக சிறப்பாக மிக அழகாக ஒரு கணவன் மனைவியின் அன்பான புரிதலை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. ஆண்கள் மட்டுமே செல்லும் அந்த பயணத்தில் இவரும் செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது ஒரு காட்டு வெளியில் காட்டில் ஒரு பொய்கை ஒரு குளம் ஒன்று காணப்படுகிறது. அந்த குளம் பார்க்கவே அதிசய குளமாக காணப்படுகிறது. அதில் இவர் மட்டும் தனியாக சென்று உள்ளே குளிக்கிறார். குளித்து எழுந்தவுடன் அவரது உடல் உறுப்புகள் மாற்றமடைகின்றன. அவர் ஒரு பெண்ணாக மாறிவிட்டார். அவர் ஒரு பெண்ணாக மாறியதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, அவரால் நம்ப முடியவில்லை. அவரால் அதிர்ச்சியுடன் அந்த பயணத்தில் மீண்டும் மற்றவர்களுடன் செல்கிறார். அப்படி செல்லும் பொழுது அவரை யாரென்றே தெரியாத சில ஆண்கள் அவரை பலவந்திப்படுத்தி விடுகிறார்கள். அவ்வாறாக திரும்பவும் மீண்டும் அந்த குளத்தில் சென்று மூழ்கியவுடன் அவரது பழைய தோற்றம் கிடைக்கிறது. ஆண்மகனாக திரும்பவும் மாறிவிடுகிறார். ஆண்கள் அவர்களை துன்புறுத்திய பொழுது அவர்கள் அவரது உடலில் ஏற்பட்ட மாற்றங்களும் வலிகளும் கஷ்டங்களும் கண்ணீர் மல்க அவர் அழுத நினைவுகளும் அவரை மிகவும் வேதனைக்குள்ளாக்குகின்றன. அவர் அவ்வாறு ஆணாக மாறியவுடன் அவர் உடனே பார்க்க நினை நபர்கள் அவரது மனைவியும் மகளுமாக நினைத்து அவர்களை நினைத்து அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஓடுகிறார். அப்பொழுது இந்த பெண்களின் நிலை, நம் பெண்களின் நிலை எவ்வாறு சமுதாயத்தில் உள்ளது என்பதை மிக தெள்ள தெளிவாக இந்த சிறுகதை எடுத்துரைக்கிறது. ஆணாக பயணம் செய்யும் பொழுது எந்தவித துன்புறுத்தலும் இல்லை. அதே ஒரு பெண் அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு துணை இல்லாமல் செல்லும் பொழுது அவர்களுக்கு நேரும் கொடுமைகள், தற்பொழுது நாட்டில் நடக்கும் இந்த உலகத்திலேயே நடக்கும் அந்த பெண்களுக்கான பிரச்சனைகளை பெண்களுக்கான நிலைகளை பெண்களுக்காக பேசும் ஒரு சிறுகதையாக மிக அழகாக சித்தரித்திருக்கிறார் எழுத்தாளர் அவர்கள். அதேபோல் குதிரைக்காரி என்ற சிறுகதையிலும் ஒரு இளம்பெண்ணின் வாழ்க்கை எவ்வளவு மோசமாக சீரழிக்கப்படுகிறது ஆண்களால் என்பதை எடுத்துரைக்கிறார். அவள் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தால் கடைசி வரை அவள் வாழ்க்கை அவளாகவே தன்னம்பிக்கையாக ஓட்டுவாள் என்பதை எடுத்து கூறுவதாக அந்த சிறுகதை அமைந்துள்ளது. தன் வீட்டில் குதிரை ஏற்ற பயிற்சிக்காக வரும் ஒருவரை காதலிக்கிறார். அவன் அவளை திருமணம் செய்து கொண்டு வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று மற்ற வேறு செயல்களுக்காக அவளை பயன்படுத்த பார்க்கிறான். அதிலிருந்து அவள் தப்பித்து வந்தாலும் வேறு ஒரு போலீஸ்காரர் உதவியுடன் தப்பிக்கிறாள். ஆனால் அவரும் அவளை திருமணம் செய்து கொண்டு அவளது குழந்தையை பிடுங்கிக் கொண்டு விரட்டி அடிக்கிறார். தற்பொழுது யாரும் எந்த துணையும் இல்லாமல் அவளாக தனியாக வாழ்கிறாள். ஒரு குதிரையை வாங்கி அந்த குதிரையை அவள் கல்யாண வீடுகளுக்கு வாடகைக்கு விட்டு அதன் மூலம் சம்பாதித்து அவள் வாழ்க்கையை ஓட்டுகிறாள். மிக தெளிவாகவும் தனது சமுதாயத்தில் பெண்களின் நிலையையும் கூறும் இந்த சிறுகதை அந்த பெண் தன்னந்தனியாக இருந்து தன்னம்பிக்கையாக வாழ்க்கையை ஓட்டுவதாக குதிரைக்காரி என்ற தலைப்பின் மூலமாக பெண்களின் நிலையை எழுத்தாளர் அவர்கள் மிகவும் அழகாக எடுத்து இயம்புகிறார். உப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற தலைப்பில் உள்ள சிறுகதை மிக சிறப்பானதாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையின் வாழ்க்கையை எடுத்து இயம்புவதாக இந்த சிறுகதை அமைந்துள்ளது. வசந்தன் மைதிலி இருவரும் கணவன் மனைவி. அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். அதில் வசந்தன் மிகவும் அன்பானவன், மிகவும் நல்லவன். அவன் சமுதாயத்திற்காக உழைக்கும் ஒரு மனிதனாக காணப்படுகிறான். ஒரு சமூக சிந்தனை உள்ளவனாக காணப்படுகிறான். இரத்த தானம் கொடுத்தல், கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு உதவுதல், இவ்வாறு பல விஷயங்களில் அவன் சமூக நோக்கம் கொண்டவனாக, சமூக பங்களிப்பு உள்ளவனாக காணப்படுகிறான். வசந்தன் ஓய்வு நேரங்களில் கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கும் ஆசிரியனாகவும் செயல்படுகிறான். அவ்வாறு வகுப்பு எடுக்கும் பொழுது அந்த மாணவர்களின் சுக துக்கங்களில் பங்கெடுத்து கொள்பவனாகவும், ஒரு படி மேலே அவர்களது நண்பனாகவும் மாறி அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்லுதலுக்கு, அவர்கள் கேட்கும் பாடல்களை பாடுதல், இவ்வாறாக அவர்களுக்கு மிக நல்ல நண்பனாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் அவன் காணப்படுகிறான். அவனது செயல்பாடுகள் அனைத்தும் ஒரு சிறந்த ஆணாக அவன் செயல்பட்டு காணப்படுகிறான். அவனது மனைவி மைதிலி, அவளும் மிகவும் நல்லவள், மிகவும் புத்திசாலியான ஒரு பெண். அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். ஏற்கனவே வசந்தன் ஒரு நடிகையை, நாடக நடிகையை காதலித்திருந்தாலும் மைதிலியை மிகவும் பிடித்து திருமணம் செய்து கொண்டவன். அந்த காதல் தோல்வி அடைந்த பிறகு மைதிலியை திருமணம் செய்து கொண்டவன் வசந்தன். இருவரும் ஒரு மிக ஆரம்ப காலங்களில் மிகவும் ஒரு கஷ்டமான வாழ்க்கை, ஒரு பண கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதற்கடுத்த காலங்களில் அவர்கள் நன்றாக வாழும் ஒரு வாழ்க்கையை பெறுகிறார்கள். கஷ்டப்பட்டு முன்னேறி வருகிறார்கள். வாழ்க்கை மிக இனிமையாக இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தை என்ற வரம் மட்டும் கிடைக்கவே இல்லை. அதிக ஆண்டுகள் ஆகியும் அவர்கள் குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்கள். அதிலும் குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது பெண்கள் அதிக கவலை கொள்வார்கள். பெண்களுக்கு அந்த ஏக்கம் அதிகமாக இருக்கும், கஷ்டம் மன கஷ்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் இச்சிறுகதையில் வசந்தன் மிகவும் குழந்தைக்காக இயங்கும் ஒரு ஆண்மகனாக காணப்படுகிறான். அவனது புலம்பலும் அவனது கஷ்டங்களும் துயரங்களும் மிக அதிகமாக காணப்படுகின்றன. அதாவது ஒரு விந்தனு கூடவா கருமுட்டையை அடையவில்லை என்று அவன் கூறும் வார்த்தைகளும் இயக்கங்களும் ஒரு ஆண்மகன் எந்த அளவு குழந்தை இல்லாமல் பாதிக்கப்படுகிறான் என்பதை மிக சிறப்பாக அழகாக எடுத்துரைக்கிறது. அவ்வாறு அவன் இயக்கப்பட்ட மகன் எந்த அளவு குழந்தை இல்லாமல் பாதிக்கப்படுகிறான் என்பதை மிக சிறப்பாக அழகாக எடுத்துரைக்கிறது. அவ்வாறு அவன் இயக்கப்பட்ட சமயத்தில் அவனுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது. அதாவது அவன் அந்த கிறிஸ்தவ மிஷனரியில் அவன் உதவி செய்யும் அந்த வேலை செய்யும் அந்த ஆஸ்பத்திரியில் அவன் ஒரு குழந்தை, இந்த குழந்தையை விட்டுவிட்டு செற்று விடுகிறான். அந்த அனாதை குழந்தையாக கிடக்கும் அந்த குழந்தையை அங்கு உள்ள பாதிரியார்கள் அவனுக்கு வசந்தனுக்கு கொடுக்கிறார்கள். அந்த குழந்தையை கையில் வாங்கும் பொழுது மிகவும் பூரிப்புடன் மிகவும் சந்தோஷத்துடனும் அந்த குழந்தையை கையில் ஏந்தி கொள்கிறான். அவன் அந்த கையில் ஏந்தி கொள்ளும் பொழுது அவன் அடைந்த ஒரு சந்தோஷத்திற்கு அளவே என்றேதான் அளவே இல்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த குழந்தையை கையில் பூரிப்புடன் வாங்கி கொண்டு வீட்டில் சென்று மைதிலியிடம் எதுவும் இதுவரை எதுவும் சொல்லாமல் கொண்டு போய் அந்த குழந்தையை கொடுக்கிறான். குழந்தையை பார்த்த சந்தோஷத்தில் சந்தோஷம் மைதிலிக்கு இருந்தாலும் தன்னை கேட்காமல் எப்படி வாங்கலாம் என்று சிறிது கோபப்படுகிறாள். பிறகு அந்த குழந்தையின் மீது இயல்பாகவே பாசம் அதிகமாக வந்து விடுகிறது. இருவரும் அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள். குழந்தையை வளர்க்க அவர்களுக்கு கஷ்டமாக இருந்ததால் வசந்தனின் அத்தையை அழைத்து கொள்கிறாள். அந்த அத்தை குழந்தையை நன்றாக பார்த்து கொள்கிறாள். குழந்தையை நன்றாக பார்த்து கொண்டு வளர்த்து குடும்பமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு ஆரம்பமாகிறது. குழந்தை வந்தவுடன் அவர்களது சந்தோஷம் ஆரம்பமாகிறது. அந்த குழந்தையை அழகாக தேன்மொழி என்ற பெயரிட்டு அவன் அழைக்கிறான். அந்த தேன்மொழிக்கு ஒரு வருடம் ஆகிவிட்டது. அப்பொழுது முதன் முதலாக அந்த குழந்தையிடம் ஒரு மாற்றத்தை மைதிலி கண்டுபிடிக்கிறாள். அந்த குழந்தை எந்த சத்தம் கேட்டாலும் திரும்பி பார்ப்பதில்லை. எந்த சத்தத்திலும் அந்த குழந்தையிடம் எந்த மாற்றமும் இல்லை என்ற உண்மை அவளிடம் தெரிகிறது. அதாவது அந்த குழந்தைக்கு காது கேட்கவில்லை என்ற மாற்றம் அவளிடம் தெரிய வருகிறது. அதை அத்தையிடம் முதலில் கூறுகிறாள். அத்தையும் அவளை சரிபார்த்து அவளும் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறாள். அந்த குழந்தைக்கு காது கேட்கவில்லை என்பது ஊர்ஜிதமாகிறது. அதை இருவரும் வசந்தனிடம் தெரிவிக்கவே பயப்படுகிறார்கள். ஏனெனில் வசந்தன் அந்த குழந்தையிடம் அவ்வளவு அன்பாக உள்ளவன். அவன் இதை எப்படி எடுத்துக்கொள்வான் என்று இருவரும் மிகவும் சங்கடப்பட்டு பயந்து சொல்லிவிடுகிறார்கள். அதை அவர்கள் நினைத்தது போலவே அவன் அதிகமாக கோபப்படுகிறான். என் குழந்தையின் மேல் உங்களுக்கெல்லாம் அக்கறை இல்லை, குழந்தை மேல் உங்களுக்கெல்லாம் பொறாமை என்று அவன் அத்தையை திட்டுகிறான். மைதிலேயும் திட்டுகிறான். எல்லோரையும் திட்டிவிட்டு அவன் அந்த குழந்தையை அணைத்து கொள்கிறான். என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தைக்கு எதுவும் இருக்காது என்று அவன் அதிகமாக நம்பி மனதில் ஒரு பதட்டத்துடன் அவன் காணப்படுகிறான். அப்பொழுது மைதிலி அவனுக்கு புரியும் விதமாக சொல்கிறாள். குழந்தைக்கு காது கேளாமை என்ற குறை உள்ளது என்று கூறுகிறாள். ஆனால் அவன் குளித்துவிட்டு கதவு திறக்கும் பொழுது குழந்தை டக்கென்று திரும்பி பார்க்கிறது என்று கூறுகிறான். அப்பொழுது உன் மீது உள்ள சோப்பு வாசனையால் தான் அவள் அந்த குழந்தை திரும்புகிறது என்று கூறுகிறாள். இப்படி ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை அவனிடம் எடுத்துக்காட்டுகளுடன் அவள் கூறிய பொழுது அவன் நம்பும்படியாக ஆகிவிடுகிறது. அவனால் இதை ஏற்க முடியவில்லை. மிகவும் வருத்தப்படுகிறான். அதிகமாக அழுகிறான். குழந்தையை நினைத்து நினைத்து அதிகமாக அழுகிறான். குழந்தை இப்பொழுது வளர்ந்து வருகிறது. மனதில் வசந்தனுக்கு மட்டும் அந்த மிக கவலையோடு அவன் குழந்தையை வளர்க்கிறான். குழந்தை பெரியதாக வளர்ந்து விட்டது. பெரியவளாகிவிட்டால் தென்மொழி. மைதிலியும் ஒருவித மன கஷ்டத்துடனேயே தேன்மொழியை வளர்க்கிறாள். மிகவும் அன்பை பொழிகிறார்கள் இருவரும் அந்த குழந்தையின் மேல். குழந்தையும் அவர்கள் மேல் அன்பாக பாசமாக இருக்கிறாள். அவள் வளர்ந்ததும் பக்கத்து வீட்டு நண்பன் எட்வினுடன் சைகை மொழியில் பேசி பழகுகிறாள். இது வசந்தனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. வசந்தன் அவ்வாறு சைகை மொழியில் பேசுவதை எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அதை தடை செய்கிறான். அவ்வாறு பேசக்கூடாது என்று கண்டிக்கிறான். ஆனால் தேன்மொழிக்கோ அவ்வாறு பேசுவதில்தான் அவளுக்கு விருப்பம் உள்ளது. சைகை மொழியில் மிகவும் இயல்பாகவும் அழகாகவும் உற்சாகமாக எட்வினுடன் எப்பொழுதும் அவள் பேசுகிறாள். அப்பொழுது காது கேட்கும் கருவி ஒன்றை அறுவை சிகிச்சை செய்து காதில் பொருத்தலாம் என்று அவன் ஆலோசனை கூறுகிறான். மருத்துவர்களின் ஆலோசனையை கேட்டு அவ்வாறு செய்வதாக முடிவெடுக்கிறார்கள். ஆனால் அதை தேன்மொழி ஏற்க மறுக்கிறாள். மைதிலியும் ஏற்க மறுக்கிறாள். அதனால் அவன் மனமுடைந்து போகிறான். தான் எட்வினுடன் பழகுவதை ஒரு கடிதம் மூலம் அவள் எழுதிய கடிதத்தை வசந்தன் பார்க்கிறான். அதில் தங்களுக்கு மொழி என்பது தேவையில்லை, சைகை மொழியே எங்களுக்கு மிகச்சிறந்ததாக உள்ளது, ஒளி இல்லாமலும் மொழி இருக்கும் என்ற ஒரு பெரிய உண்மையை அதில் அவள் கடிதமாக எழுதியிருப்பதை பார்த்து செயல் அவனுக்கு பிடிக்கவில்லை. அத்துடன் அவள் அந்த வீட்டை விட்டே செல்வதாக ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு வசந்தன் சென்று விடுகிறான். அந்த கடிதத்தை பார்த்த மைதிலிக்கு மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது. என்ன செய்வதென்றே புரியாமல் தாயும் மகளும் தவிக்கிறார்கள். இருவரும் கட்டி அழுது தங்களது வருத்தத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். இருவரும் வசந்தனை தேடி புறப்படுகிறார்கள். அவர்கள் அவ்வாறு செல்லும் பொழுது வசந்தனை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் எல்லாம் மிக கடினமானதாக உள்ளது. அவனது நண்பர்கள், அவளது தோழிகள் அனைவரிடமும் விசாரித்து அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள். கரித்துவார், ரிஷிகேஷ் போன்ற இடங்களுக்கு, அவர்கள் முன்பு சென்ற இடங்களுக்கெல்லாம் சென்று அவனை தேட ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது இறுதியாக டேராடூனில் தனோல்டி என்ற இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். அங்கு அவன் வசந்தன் கூங்கா பாபா என்ற பெயரில் ஒரு பாபாவாக மாறி அவன் தனது வாழ்க்கையெல்லாம் துறந்து அவன் ஒரு துறவியை போன்ற வாழ்க்கையை அங்கு வாழ்ந்து வருகிறான். அவர்கள் அவன் பெயரை சொல்லி கேட்டவுடனேயே அங்கு உள்ளவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். தூரத்திலிருந்து அம்மாவும் மகளும் பார்க்கிறார்கள். அங்கு வசந்தன் அமர்ந்து இயற்கையை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். அவனை பார்த்ததும் அவள் அவன் அப்பாவிடம் செல்வதற்காக செல்கிறாள். ஆனால் மைதிலி அவளை தடுத்து வேண்டாம் என்று கூறிவிட்டு திரும்பி விடுகிறார்கள். அவன் இருந்த அறையில் மட்டும் வந்து பார்த்துவிட்டு அங்கு அவனுக்கு கொஞ்சம் பணத்தை வைத்துவிட்டு அவனது ஏடிஎம் கார்டு எல்லாவற்றையும் வைத்து அவனுக்குள்ள வசதிகளை எல்லாம் செய்து கொடுக்கும்படி அவற்றையெல்லாம் வைத்துவிட்டு அவர்கள் இருவரும் அவனிடம் பேசாமலேயே திரும்பி விடுகிறார்கள். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவனை பார்ப்பதற்காக சென்ற அவர்கள் அவனை பார்க்காமலேயே வீட்டிற்கு மிக மன வருத்தத்துடன் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அப்பொழுது அவள் மைதிலி நினைக்கிறாள், உன்னை வாழ்க்கையின் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வீட்டு வேலைகளிலிருந்து விடுவிக்கிறேன், வீட்டு பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கிறேன், அனைத்து கஷ்டங்களிலிருந்து என்னிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் என்று அவள் மிக வருத்தமாக கூறுவதாக அந்த சிறுகதை அமைந்துள்ளது. அதாவது மொழி என்பது ஒளி அல்ல என்ற செய்தியை கூறுவதாக இந்த சிறுகதை அமைந்துள்ளது. செவித்திறன் குறைபாட்டுடைய குழந்தைகள், அவர்களது மனநிலை, அவர்களது துயரங்கள் அனைத்தும் இந்த சிறுகதையில் எடுத்து எம்பப்பட்டுள்ளது. அவர்களுக்கு ஒளியானது, சாதாரண ஒளியானது அதிக இறைச்சலை கொண்ட ஒளியாக ஒன்றுமே அவர்களுக்கு காதில் கேட்காததாக அமைந்திருக்கும். அதே சமயத்தில் செவித்திறனுக்காக பொருத்தப்படும் கருவியானது அனைத்து ஒளிகளையும் பிரித்தெறியக்கூடியதாக இல்லாமல் ஒரே மாதிரியான அதிகப்படியான இறைச்சலை ஏற்படுத்தி அவர்களுக்கு மனக்குழப்பங்களையும் அவர்களுக்கு அதிகமான அதிர்ச்சிகளையும் அவர்களுக்கு முறையாக இயல்பாக இருக்க விடாத ஒரு தன்மையை தருவதாக அந்த கருவிகள் அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை புலப்படுத்துகிறது. அதாவது கிரகம்பெல் அவர்களின் தாயார் மெலிசா பெல், அவர் செவிப்புலன் இல்லாதவர். அவர் தந்தை மெல்வில் பெல், அவர் ஒரு மேடை பேச்சாளர். அவர்கள் அவ்வாறு வாழ்நாள் முழுவதும் கண்கள் மூலமாக பேச்சு, குறியீடுகள் மூலம் என பல்வேறு வகைகளில் அவர்கள் அவதியுற்றவர்கள். அதனால்தான் அவர்கள் செவி கேளாதோர் பள்ளியை உருவாக்கி அதற்கான பாடத்திட்டத்தை உருவாக்கி கிரகம்பெல்லும் அவர்களுடன் சேர்ந்து இணைந்து வேலை செய்தார் என்ற செய்தி இச்சிறுகதையில் குறிப்பிடப்படுகிறது. போல் இந்தியாவில் சதீஷ் குஜ்ரால் என்பவர் ஒளி இல்லாமல் வண்ணங்கள் மூலம் மற்றவரை எட்ட முடியும் என்ற உதாரணத்திற்கு மிகச் சிறப்பாக காணப்படுகிறார். அவர் 10 வயதிலேயே செவிப்புலனை இழந்தவர். அவர் உதட்ட செவி பார்த்துதான் அவர் பேசுவார். அவரது குரலே அவருக்கு செவிக்கு எட்டாத பேச்சுதான். அவர் தனது 72 வயதில் காக்லியர் அறுவை சிகிச்சை ஒளித்தகடு அதை பொருத்தி கொண்டார். அதன் பிறகு தனது 78 வயதில் அறுவை சிகிச்சை செய்து அந்த கருவியை எடுத்து விட்டார். மீண்டும் மௌனத்துக்கு திரும்புதல் என்ற தலைப்பில் ஓவிய கண்காட்சி ஒன்றை நடத்தினார். அதில் ஒன்றின் மேல் ஒன்று கிடக்கும் பல்வேறு பிம்பங்கள் கொண்ட ஓவியங்கள் மிகச்சிறந்த ஓவியங்கள் என கணிக்கப்பட்டு சாதனை புரிந்தன. இவ்வாறாக மொழி ஒரு தொடர்பு, ஒளி இல்லாமலும் அது நேரலாம் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை எடுத்து இயம்புவதாக இந்த சிறுகதை உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் பற்றி கூறுகையில், அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, உலகை மாற்றும் திறனாளிகள், சோதனையை வென்ற சாதனையாளர்கள். தவறுகள் ஏதும் எனது இல்லை, இந்த பிழைப்புக்கும் எனக்கும் தொடர்பில்லை, இரக்கம் ஒன்றை காண்பதற்கு கடவுள் அனுப்பி வைத்த பொருள் நாங்கள். படைத்தவனுக்கு படைக்கும் தொழிலில் அடக்கமாம், அடக்கத்தின் விளைவுதான் எந்தன் முடக்கமா? கருணை மதிப்பெண் அளித்து கருவில் விதைத்தாயே கடவுளே. இப்படிக்கு மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளிகளிடம் பலவீனத்தை ஊட்டாதீர்கள், பாசத்தை ஊட்டுங்கள். அவர்கள் வெறும் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, மனதை மாற்றும் திறனாளிகள். ஒவ்வொரு நொடியும் போராடும் நம்பிக்கை மிகு போராளிகள். அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் சம உரிமை கொடுத்து அவர்களிடம் இயல்பாக பழக வேண்டும், அவர்களிடம் உதவ முன்வர வேண்டும், அவர்களுக்கு சமூகத்தில் மிகுந்த மதிப்பளிக்க வேண்டும். அரசு பல்வேறு உதவிகள், பல்வேறு நலத்திட்டங்கள் அவர்களுக்காக ஏற்படுத்தி உள்ளது. அதனை அவர்களுக்கு கிடைக்கும் வகையில் செய்து அவர்களுக்கு சமுதாயத்தில் உள்ளவர்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும் பக்க துணையாய் உறுதுணையாய் இருந்து நமது கடவுளின் குழந்தைகளான நமது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நாம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த சிவப்பு கழுத்துடன் பச்சை பறவை என்ற இந்த சிறுகதை அந்த அழகான தேன்மொழி என்ற குழந்தை மூலமாக இந்த காது கேளாதோர் பிரச்சனையை மிக சிறப்பாக எடுத்து கூறும் ஒரு மிகச்சிறந்த சிறுகதையாக, தனித்துவமான சிறுகதையாக காணப்படுகிறது. எழுத்தாளர் அம்பை அவர்களுக்கு மிக்க நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து கூறிய திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6380077950 என்ற எண்களிலையும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.